الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان صدق الله المولانا العظيم கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைஞ்சி கிட்டத்தட்ட அதில் முக்காவாசியை கழிச்சுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இதுவரைக்கும் என்னென்ன நோன்புகளை நாங்கள் பிடிச்சோமோ என்னென்ன அமல்களை நாங்கள் செஞ்சோமோ அவ் அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூற்றுக்கு நூறு பரிபூரண கூலியை தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லீம் கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்கிறதுன்னா நூற்றுக்கு நூறு அவன் இஸ்லாத்துக்காக வேண்டி அவன் அர்ப்பணிக்கணும், நூற்றுக்கு நூறு அவன் இஸ்லாத்துக்காக வேண்டி அவன் சக்ரிஃபைஸ் பண்ணணும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். குரான் எங்களுக்கு சொல்ல போகல, குரான் சொல்லுது முஸ்லிம்களே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தை பத்தி சொல்ல போகல, இஸ்லாத்துல உங்களுக்கு எது லேசோ அதை மட்டும் எடுத்து நடங்க, மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு குரான் சொல்லல. குரான் சொல்லுது எப்படி தெரியுமா, நூத்துக்கு நூறு நீங்க முஸ்லீம் ஆகணும், நூத்துக்கு நூறு இஸ்லாத்துள்ளுக்கு நுழையணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல வாழ போகல, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படின்டா ஒரு ஜெயில வாழ்ற ஒரு பிசன்ல இருக்கிற ஒருத்தர போல, அவருக்கு நினைச்சதை உள்ளுக்கு செய்யறதுக்கே இல்லாது, அத மாதிரிதான் உலகத்துல அவர் வாழணும். இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிமுக்கு மூணு கட்டங்கள் இருக்குது, இபாதாத்துடைய ஒரு கட்டம், முஆமலாத்துடைய ஒரு கட்டம், முஆஷராத்துடைய ஒரு கட்டம். இபாதாத்துன்னா என்ன, நாங்க தொழுகிற தொழுகை, குடிக்கிற நோன்பு, குடுக்கிற ஜகாத், செய்யற ஹஜ்ஜிகள், செய்யற உம்ராக்கள், இவையெல்லாம் இபாதத்துல கட்டுப்படும். ஒருத்தர் சொல்றாரு மாஷா அல்லாஹ் நான் அஞ்சு நேரம் தொழுகிறேன், நல்ல இபாதத் செய்யறேன், நோன்புக்கு ரமதானுக்கு முப்பது நோன்பையும் பிடிக்கிறேன், சதகா கொடுக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜி செய்யறேன், இஸ்லாத்துல அஞ்சு கடமைகளையும் பரிபூர்ணமாக நான் செய்யறேன், அதனால நான் முஆமலத்துடைய சைட கவனிக்க தேவையில்ல, அதுல ஒரு முஸ்லிம் மாதிரி நடந்து கொள்ள தேவையில்ல. முஆமலத்துன்னு சொன்ன என்ன, கொடுக்கல் வாங்கல், செய்யற வியாபாரம். ஒருத்தர் சொல்றாரு நான் வட்டியில ஈடுபட்டுறே தான், நானா மாஷால்லான்னு நான் தொழுகிறேன், அதனால எனக்கு இபாதத் மட்டும் போதும். இஸ்லாம் சொல்லுது அப்படி இல்ல, உங்களோட இபாதத்தும் சரியாகணும், உங்களோட முஆமலத்தும் சரியாகணும். எப்படி சரியாகணும், பிசினஸ பத்தி சொல்ல போக்கல சொல்லுது இஸ்லாம், ஒரு சொட்டு சரி ஹராம் கலந்துட கூடாது. உடம்புல எப்போ ஒரு டொட் ஹராம் கலருதோ கையேந்தி ரப்பு கிட்ட கேட்கிற துவா அதுல இருந்து கேன்சல், அல்லாஹ் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு விசா இல்லாம ஒரு நாட்டுக்கு போறத போல, சும்மா பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டு கொண்டு ஒரு நாட்டுக்கு போறதுக்கு பண்றாரு, யாரும் அங்க அனுமதிக்க மாட்டாங்க. என்கிட்ட டிக்கெட் காட்டினாலும் அவருக்கு விசா இல்லாட்டி அவருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு இல்லாது, ஒன் அரைவல் விசா இருக்கிற நாடுகளை தவிர. கண்ணியமானவர்களே, அப்ப ஒரு முஸ்லிம் கிட்ட எப்படி எதிர்பார்க்குதுண்டா, இபாதத்தும் சரியாயிக்கணும், முஆமலத்தும் சரியாயிக்கணும். மூணாவது ஒரு பகுதி இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு நான் இபாதத்துல மாஷால்லா நல்லா நடந்து கொள்றேன், என்ன பிசினஸ் வந்து பாருங்க நூத்துக்கு நூறு சுத்தமாக ஹலாலா இருக்குது, ஆனால் முஆஷரத்துடைய சைட்ல வந்து மோசமாயிக்கிறார். முஆஷரத்துக்கு சொன்னேன்னா குடும்ப வாழ்க்கை, சொந்த பந்தம், உம்மவாப்போட எப்படி நடந்து கொள்றே, மனைவியோட நடந்து கொள்ற முறை. கண்ணியமானவர்களே, தொழுறாரு, இபாதத் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு, வியாபாரத்தை சுத்தமா செய்யறாரு, வாப்பாவோட போ அப்படி ஆளுக்கு நிக்கிறாங்களா இல்லையா, வருஷ கணக்கு உம்மவாப்போட பேசுறது இல்ல. இஸ்லாம் சொல்லுது நீங்க அப்படியாப்பட்ட இதுக்கு கட்டத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற இபாதத் ஒன்று மொசக பெய்து செய்யறாது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் யார் உறவு முறைய துண்டிச்சு நடக்கிறாங்களோ, தம்பியோட கோபம், நானாவோட கோபம், குடும்பத்துல பிரச்சனை. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க செய்யற அமல்கள் இதுதானே, செய்யற அமல் துன்யாவுக்கும் வானத்துக்கும் இடையிலே பவுன்ஸ் ஆகி கொண்டு இருக்குமாம், அல்லாஹ் கிட்ட போயிட்டு சேராது, உறவு முறைய துண்டிக்கிறோம். இது உலகத்துல எந்த ஒரு மதத்திலையும் இவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டில்ல. அவங்களுக்கு சொல்லப்பட்டீங்க, நீங்க கிளம்பி கொடுக்க வந்து அவங்களுடைய வணக்கஸ்தலத்துல வணங்கிட்டு போனீங்கடா போதும், அல்லது மாசத்துக்கு ஒரு விசேஷ நாள் ஒன்று வந்தா அவங்களோட வணக்கஸ்தலங்களுக்கு வந்தா போதும். இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லுது, நீங்க இபாதத்துல நூத்துக்கு நூறு முறை அர்ப்பணிக்கணும், அஞ்சு நேரம் கட்டாயம் தொழுந்தே ஆகணும், மாமலத்துல ஒரு சொட்டு ஹலால் கலக்காம சரியா பிசினஸ் செய்யணும், ஹராத்துல நீங்க கலந்துடக்கூடாது, வட்டியில நீங்க ஈடுபடக்கூடாது, வட்டி எடுக்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது, அதுக்கு ஹெல்ப் பண்ணவும் கூடாது, அதுக்கு இந்த சிக்னேச்சர் பண்றதுக்கும் நீங்க போக கூடாது, கேரண்டரா போகவும் கூடாது. தன்னியமானவர்களே, அதே மாதிரி இஸ்லாம் சொல்லுது முஆஷரத்துடைய வாழ்க்கையிலும் சரியா நடந்து கொள்ளணும். பாப்பா உம்மோட எப்படி நடந்து கொள்ளணும், மனைவிய கல்யாணம் முடிச்சீங்க, மனைவிக்கு ஒரு கணவன் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் என்ன, ஒரு மனைவி கணவனோட எப்படி நடந்து கொள்ளணும். அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைகளை நசீபாக்குறான், உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு நினைச்ச மாதிரி வளர்க்கறது கேளாது. இஸ்லாத்துல தர்பியத்துல உள்ள பிள்ளைகள் எப்படி அழகான முறையில வளர்க்கணும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு, உங்களோட நேபர்ஸோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், கண்ணியமானவர்களே நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும், நீங்க வாழ்ற இடத்துல அந்நிய மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களோடு எந்த முறையில நடந்து கொள்ளணும். இஸ்லாம் நூத்துக்கு நூறு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்குது. ஒரு முஸ்லிம் கிட்ட இந்த எதிர்பார்க்குது, நீ இதை நூத்துக்கு நூறு செஞ்சே ஆக வேண்டும், இதெல்லாம் சரியா செஞ்சாதான் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில அந்த முஆஷரத்துடைய லைன்ல இன்றைக்கு சரியான மட்டும் ஒரு பகுதி நிக்லெக்டட் ஆகிக்குது, அதை பத்தி கணக்கெடுக்காத ஒரு பகுதி. அந்த பகுதியை பத்தி தான் இன்ஷால்லா இன்னைக்கு பயந்த நாங்க பேச போறோம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு இபாதத் இன்றைக்கு எங்களுக்கு அதை பத்தி சிந்தனையே கிடையாது. அதுதான் தாய் தந்தையர்களுடைய அவங்களுக்கு பணிவிட செய்யறதால, அவங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறதால, அந்த உம்மா வாப்பா உம்மா பார்த்து அந்த பிள்ளைய பார்த்து அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் வாப்பான்னு சொன்னா, அதுல இருக்கிற பொறுமதியை பத்தி தெரியாத பிள்ளைகளாக நாங்க இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸ சொல்றேன், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்களாம், தூங்கும் பொழுது தூங்கி எழுமினத்துக்கு பின்னால சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, நான் தூங்க போகல, அப்படியே நான் சொர்க்கத்துல கண்டேன், ஃபரைதுனி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல நான் என்னைய கண்டேன், சொர்க்கத்துல ஃபஸமிஅது சௌத காரிஇன் யக்ரா, யாரோ ஒருத்தர் குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது. தூக்கத்துல அப்படியே சொர்க்கத்துக்கு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை காண்றாங்க, சொர்க்கத்துல ஒரு ஆளுடைய குர்ஆனுடைய சத்தம் கேக்குது. நான் கேட்டேன், ஃபகுல்து மன் ஹாதா, இது யாருடைய சத்தம், யார் இது குர்ஆன் ஓதுறது, ஏதோ தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்குது. பதில் அளிக்கப்பட்டுச்சு, ஹாதா ஹாரிஸத் இப்னு நுஃமான், இந்த சத்தம் வந்து ஹஜ்ரத் ஹாரிஸத் இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய சத்தம் என்று பதில் அளிக்கப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜா கல்பிர் தஜா கல்பிர் தஜா கல்பிர், மூணு விடுதம் சொல்லி காட்டினாங்க. அந்த ஹஜ்ரத் ஹாரிஸத் இப்னு நுஃமான் என்ற இந்த சஹாபிக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் துன்யால குர்ஆன ஓதினா சொர்க்கத்துல அந்த சவுண்ட் கேட்குமா. இந்த சிறப்பு அல்லாஹ் அந்த சஹாபிக்கு கொடுத்த காரணம் என்னன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அவரது உம்மோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்திருக்கிறார், அவர் அவரது தாயோட நல்ல முறையில நடந்திருக்கிறாரு, அந்த தாயோட நல்ல முறையில நடந்தது அவரை கொண்டு போயிட்டு எங்க சேர்த்து இருக்குதுன்னு பாருங்க, அவர் துன்யால ஓதுற குர்ஆன் சொர்க்கத்துல கேக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். கண்ணியமானவர்கள், இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நாங்க யாருமே உம்மா வாப்பா இல்லாம இங்க வந்தவங்க இல்ல, ஒன்றும் எங்களோட உமா அப்பா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க, அல்லது எங்களோட பேரண்ட்ஸ் இன்றைக்கு கபர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டம் வந்திருக்கும், பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ளணும். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சரித்திரத்தை நாங்க எடுத்து பார்த்தா, அவங்க உலகத்துல பிறக்க போக்கல வாப்பா இல்ல, வாப்பா மவுத்து, வாப்பாவை காணவே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையை வச்சிருக்கிறானா, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, சிலவங்க 50 வயசு ஆகுது சகோதரர்கள், அவட உம்மா அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, அல்ல எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் தாய் தந்தையர்களுடைய பொறுமதியை விளங்காத பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல பிறக்க போக்கல வாப்பா இல்ல, சரி உம்மா இருந்தாங்க, உம்மோட எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க சர்க்கரை தெரிஞ்சு பாருங்க, வெறும் 6 மாசம் வருஷம் சகோதரர்களே. ஆறு வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக் கொண்டு ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அடிமப்பெண் அவங்களையும் கூட்டிக் கொண்டு போறாங்க, வாங்க எங்கட வாப்பட உங்களோட வாப்பட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க மதீனால, நாங்க அங்க போயிட்டு அவங்களை விசிட் பண்ணிட்டு வருவோம். சகோதரர்களே மதீனாக்கு போறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் தங்குறாங்க, தம்பி தங்கிட்டு திரும்பி வரப்போக்கல. அபவாடு சொல்ற இடம் அந்த இடத்துல வச்சு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார்ட உள்ளத்துல நெஞ்சில ஒரு வருத்தம் வருவது, அப்படியே உட்கார்றாங்க பேச்சு வருவது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு வயசுக்குள்ள உம்மாவை பார்த்து கேக்குறாங்க, அருமை தாயே அருமை தாயேன்னு பேசுறாங்க, பதில் வருவது இல்ல. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சு, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் மௌத்த நிச்சயமாக்கி இருக்கிறான், ஏண்ட அஜல் இப்ப வந்துட்டு நான் போ வேண்டிய நேரம் இப்ப வந்துட்டு, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய தந்திருக்கிறான் என்றா அந்த புள்ளைய கொண்டு முழு உலகமுமே பிரயோசனம் அடையும், அந்த புள்ளைய கொண்டு முழு உலகமுமே பிரகாசம் அடையும் என்ற கருத்துப்பட ஒரு அரபுல வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துல உயிரை விடுறாங்க. சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்தில் தனியாக இருக்கிறாங்க, அடிமை பெண் மட்டும் இருக்கிறா, அந்த தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் அந்த இடத்துல வஃபாத் ஆகுறாங்க, ஒரு யதீமாக ஒரு அனாதையாக ஆறு வயசுல ஆகுறாங்க. இந்த உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், நாங்களே பல இடத்துக்கு எங்களே ஜியாரத்துக்கு கொண்டு போவாங்க, ஆனா அப்பவான் இடத்துக்கு நாங்க யாரும் போயிட்டிக்க மாட்டோம். அது ஒரு விவிஐபி ஐக்கியோனும் அந்த இடத்துக்கு அவங்க கூட்டி போறதுக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்கு கஷ்டம். முதலாவது அது போறேன்டா லேசா ரோட்ல போற மாதிரி போறதுக்கு இயலாது. எந்த அளவுக்குன்னா நான் கேள்விப்பட்ட படிக்கு சில மேட்டுகள் ஏற வேண்டியது வரும், இறங்க வேண்டியது வரும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏதோ ஒரு அமைப்புல அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மாவை அடக்கினோம், அடக்கினதுக்கு பின்னால நாங்க ரிட்டர்ன் வரப்போகல, திடீர் சொல்ல ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால எத்தனை வயசுல ஹிஜ்ரத் செஞ்சாங்க? 53 வயசுல ஹிஜ்ரத் செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, 6 வயசுல உம்மா மௌத்தா போறாங்க, 53 வயசுல ஹிஜ்ரத் செய்றாங்க, மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால ஒரு யுத்தத்துக்கு போறாங்க கலந்து கொள்றதுக்கு. ஒரு யுத்தத்துக்கு கலந்து கொள்ள போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டர்ன் ரூட்டை போட்டாங்க எங்கிட்ட இல்லன்னு சொன்னால், தாய் அடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கிட்டால போட்டாங்க ரிட்டர்ன் வார ரூட்டை போட்டாங்க. அபவாண்ட இடத்துக்கு பக்கத்தால நாங்க வருவோம் ரிட்டர்ன் ரூட்டை போட்டாங்க. அநேகமாக ஹஜ்ரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு இக்கோனமி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, எனக்கு சரியா நினைவில்லை. கண்ணியமானவர்களை அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்து சொன்னாங்க, நாங்க ஒரு நாள் இந்த இடத்துல தங்கிட்டு போவோம், உம்மா அடக்கப்பட்ட இடத்துல ஒரு நாள் தங்கிட்டு போவோம். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் தங்கினாங்க, தங்குற டைம்ல தாயிட கபரு கிட்ட போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து அழுகைக்கு தானே, எந்த அளவுக்கு அழுந்தாங்கடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுற காட்சியை பார்த்து இருக்கிற எல்லா சஹாபாக்களும் அவங்களோட சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர்களை நான் எதை சொல்ல வரேன்டா, 6 வயசுல உம்மா மௌத்தா போறாங்க, 53 வயசுக்கு போறோம், கிட்டத்தட்ட 47-48 வருஷம் சகோதரர்களே, உம்மா மௌத்தா போயிட்டு 47-48 வருஷத்துக்கு பிறகு கூட ஒரு சொட்டு உம்மாவோட இறக்கம் குறையல. இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் எப்படி வாப்பா மௌத்தா போனா கொண்டு போயிட்டு அடக்குவாங்க, அந்த வாப்பாவோட இருக்கிற தொடருக்கு ஒரு கிழமை பிடிச்சி நிற்கும், அல்லது ஒரு 40 கஷ்டம் பண்ணுவாங்க அது வரைக்கும் பிடிச்சி நிற்கும், அதுக்கு பிறகு வாப்பா யாரோ இவர் யாரோ, வாப்பாக்கு வாப்பா பத்தி இவருக்கு நினைவும் இல்லை, உம்மா பத்தி இவருக்கு நினைவும் இல்ல, உங்களோட உமாக்கு எப்ப வாப்பா நீங்க கையேந்தி கடைசியா துவா கேட்டீங்கன்னா அதை பத்தி சிந்தனையே இல்ல அந்த மகனுக்கு. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட பிள்ளைகளாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள், சிந்திச்சு பார்க்கணும். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க யாரோ ஃபாலோ பண்ணினோமோ அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 47 வருஷத்துக்கு குறவும் உம்மாவோட இருக்கிற இறக்கம் ஒரு சொட்டு குறையல்ல, ஒரு சொட்டு குறையல்ல. சகோதரர்கள் எங்களுக்கு கையேந்தி அந்த உம்மா வாப்பட சிந்தனை வந்தா அழுவ வருவதோ இல்லையோ, கையேந்தி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் விலகி கொள்ளணும், இன்றைக்கு பெற்றோர்கள் அடக்கப்பட்டதுக்கு பின்னால எத்தனை பேர் அவங்களுக்காக வேண்டி நாங்க துவா செஞ்சிருக்கிறோம். சரியான பிள்ளையாக இருந்தா எப்ப உம்மா வாப்பா அடக்கப்படுறாங்களோ ஏண்ட ரூ பிரிய காட்டி மேல உம்மா வாப்பா நான் என் துவால மறக்க மாட்டேன். எப்ப கையை நீ துவா கேட்க போகல, என்ன புள்ளைக்கு நான் துவா கேட்கிறேன், என்ன மனைவிக்கு நான் துவா கேட்கிறேன், என்ன பிசினஸ்ல அப்ளிப்மெண்ட்க்கு நான் துவா கேட்கிறேன், எனக்கு தேவையான எல்லா தேவைகளுக்கும் துவா கேட்கிறேன், என் உம்மா வாப்பா என்னை ஆளாக்கினது அவங்க, ஒரு நாளும் நான் அவங்கள மறக்க மாட்டேன், அவங்களுக்கும் துவா கேட்கிற பிள்ளைகளாக உருவாகணும் சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு சமுதாயத்துல வட்டிட பாவம் பெருசா விளங்குது, இன்றைக்கு சமுதாயத்துல ஜினா செஞ்சா அந்த பாவம் பெருசா விளங்குது. சகோதரர்களே, உண்மையிலே அது பெரிய பாவம் தான் இல்லன்றல்ல, ஆனா உம்மா வாப்பட உள்ளத்தை நோவடிக்கிறது எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றது இன்றைக்கு எங்களுக்கு விளங்காம போகுது. எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் இருக்கிறாங்க சமுதாயத்துல, பாப்பாவோட வருஷ கணக்குலக்கோ உம்மாவோட எத்தனையோ நாளாக்கோ உம்மா வாப்பா பாக்க போயிட்டதே கிடையாது, வந்து அமல் செய்யறாரு. சகோதரர்களே, வேண்டிய உள்ள மாக்கள்கிட்ட போய் கேளுங்க, உம்மா வாப்போட கோமாவி கொண்டு தொழுற தொழுவ டமி தொழுவ சகோதரர்களே, சும்மா படம் காட்டுறதுக்கு நாங்க தொழுறோம், ஷோ காட்டுறதுக்கு நாங்க முஸ்லீம் ஆகிக்கிறோம், செய்யற அமல்கள் ரப்பு கிட்ட போய் சேரணும், அதனால தானே நாங்க தொழுறோம். எத்தனையோ பேர் உம்மா வாப்போட கோவம், பல காலமாக கோவம் வந்து கொண்டு நாங்க தொழுகிறோம் சகோதரர்களே, தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். செய்யற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால நான் தாழ்மையா ரிக்வெஸ்ட் பண்றேன், யார் யாருக்கு அப்படி நிலைமைகள் எல்லாம் உருவாக்கிக்கிறானோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார் யார் அப்படி இருக்குதோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, மாப்போட கோம் பிடிக்கிற காலம் இல்லை இது, அவங்களோட போயிட்டு பேசுங்க, அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்ப கேளுங்க, உங்களோட ஈகோ தூக்கி ஒரு பக்கத்துல வைங்க, உங்களோட மனசுல இருக்கிற பெருமையை தூக்கி ஒரு பக்கத்துல வைங்க, நீங்க சின்ன பிள்ளையா ஹைக்க போக்கல, அந்த பெற்றோர்களுக்கு ஒன்றுமே விளங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல தூக்கிட்டு அந்த பெற்றோர்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க சகோதரர். எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளுக்கு அருமை விளங்காம இருக்குது. எத்தனை இடத்துல தெரியுமா சகோதரர்களே, உமா சோமில்லாம வைக்கிறா, அவ ஹாஸ்பிட்டலுக்கு போற யாரோட தெரியுமா, அடுத்த விட்டு பொம்பளையோட ஹாஸ்பிட்டலுக்கு போறா, அவ ஹாஸ்பிட்டலுக்கு போற அவட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று கால் பண்ணியே புள்ள இல்லையா, மூணு நாலு புள்ளை ஈக்குது பெத்து போட்டு. சகோதரர்களே, அவருக்கு நேரம் இல்ல உமாவை பாத்துக்கொள்ள, அவருக்கு நேரம் இல்ல உமாவை கொண்டு போயிட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்து கொடுக்க, அவருக்கு நேரம் இல்ல வாப்பா வந்து கொஞ்சம் பார்க்க, அவருக்கு நேரம் இல்ல வாப்பா கொண்டு போயிட்டு மருந்து எடுத்து கொடுக்க. எத்தனை தாய்மார்கள் சகோதரர்களே ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா. ஒரு எல்டர்ஸ் ஹோமுக்கு நாங்க போனோம், அங்க போயிட்டு பேசிக்கொண்டு இவ்வளவு ஒரு தாயுடைய கண்ணீரை பாருங்க, ஒரு உம்மா அழுகுறா சகோதரர்களே, ஏங்கி ஏங்கி அழுகுறா, என்ன தெரியுமா சொல்றா, எனக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளைய தந்தான், அந்த பிள்ளைய நல்லா வளர்த்தன், எனக்கு கஷ்டப்பட்டு என்ன கணவன் நேரத்தோட மௌத்தா போயிட்டாரு, நான் ஒரு தனி பொம்பளையாக இருந்து இவனை வளர்க்கனா பட்ட பாதிக்கு தானே அல்ஹம்துலில்லாஹ் வந்து வளர்த்தெடுத்தன், இவனை கொடுக்க வேண்டிய எஜுகேஷனை கொடுத்தன், இவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு நல்ல இடத்துல இவனுக்கு கல்யாணமும் முடிச்சு கொடுத்தன், இவன் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இவனுக்கு என்னைய பார்க்க நேரம் இல்ல, என்ன தெரியுமா செஞ்சார், எனக்கு பைத்தியம் என்று சொல்லி இங்க போனா தினைய போட்டுட்டு போயிட்டு ஒரு தாய் அழுகுறா சகோதரர். சிந்திச்சு பாருங்க, நான் அந்த தாயுடைய கண்ணீருக்கு நாளைக்கு ரப்பு கிட்ட இவர் என்ன பதில் சொல்ல போறாரு, இந்த புள்ள அல்லாஹ் கிட்ட நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு சகோதரர்களே. அவருக்கு என்ன இங்க கொண்டாந்து போட்டதுக்கு ஒரு காரணம் தேவை, ஒரு ரீசன் தேவை, எனக்கு பைத்தியம் என்று ரீசன் சொல்லி போட்டுட்டேன் இங்க கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான் ஒரு தாய் அழுகுறா. இந்த மாதிரி எத்தனை தாய்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே, எல்டர்ஸ் ஹோமுக்கு போயிட்டு பாருங்க, அந்த விஷயங்கள் அந்த சோசியல் ஒர்க்ஸ்ல ஈடுபட்டுறவங்கள்ட்ட கேளுங்க நிலைமைகளை சொல்லுவாங்க, ஏன்மா இங்க கொண்டாந்துக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, அல்லாஹ் எனக்கு நாலு பிள்ளைய தந்திருக்கிறான், நாலு பேரும் என்னைய பாக்குறதுக்கு ரெடி இல்ல, அவங்களுக்கு நேரம் இல்ல, அவங்க அவங்க அவங்களோட பிஸி லைஃப்ல அவங்களோட பிசினஸ்ல அவங்களோட பொண்டாடி பிள்ளைகளோட அப்படியே பிஸி ஆகிட்டாங்க, அவங்களுக்கு என்னைய பாக்குறதுக்கு நேரம் இல்ல. சகோதரர்களே, இன்றைக்கு இது சமுதாயத்துல சைலன்ட் கில்லர் நாங்க சொல்லுவோம், சத்தம் இல்லாம டேஞ்சரா உள்ளுக்கால போயிட்டு கொண்டிருக்குமே, அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், உம்மா வாப்பமாருடைய உள்ளங்களை நோவடிக்கிறது, அவங்களுக்கு வழிபடாம நடக்கிறது அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறாங்க. ஹராம் லேச சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹராம். எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா, வாலிப சஹாபாக்கள் ஜிஹாத் செய்ய ஆசை, சொர்க்கத்தை அடையணும் என்ற ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, ஒரு யுத்தம் அறிவிக்கப்பட போகல வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களையும் சேர்த்துக்கோங்களே, எங்களையும் இந்த யுத்தத்துல சேர்த்துக்கோங்களே, ஆசை ஐக்குது யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற முதலாவது க்வெஸ்சன் என்ன தெரியுமா அவங்கள்ட்ட, அஹய்யுன் வாலிதா, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பெஸ்ட் க்வெஸ்சன் அவங்கள்ட்ட. வாலிப சஹாபாக்கள் வந்தா கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க உம்மா வாப்பா உயிரோடு இருக்கிறாங்களா, அவர் ஓண்டு பதில் சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹிமா ஃபஜாஹித்,
இந்த ஜிஹாதுக்கு வந்து எந்த சொர்க்கத்தை நீங்க விரும்புறீங்களோ, இந்த ஜிஹாதுக்கு வந்து எந்த சொர்க்கத்தை நீங்க ஆசை பண்றீங்களோ, அந்த சொர்க்கத்தை அந்த உம்மா பாப்பா கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட போயிட்டு அந்த சொர்க்கத்தை தேடிக்கோங்க. உங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க, வாப்பட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க, அவங்களோட நல்ல முறையில நடங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவா. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அல்லாஹ் அவருக்கு உம்மா வாப்போட இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தார், சிலவங்களோட உம்மா வாப்பா நேரத்தோட மௌத்தா போயிட்டுருவாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ஒரு வயோதிபத்துக்கு வந்து, அவர் ஒரு வாலிப கட்டத்துக்கு வந்து, உம்மா வாப்பா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயிரோட வச்சியும் அவர் சொர்க்கத்தை அடையாட்டி அவர் ஒரு பெரிய நஷ்டவாளிட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய்மார்களுடைய கால்பாதத்துக்கு கீழால் இருக்கு. இதெல்லாம் விளாட்டு இல்ல சகோதரர்களே, இதெல்லாம் விளாட்டு இல்ல. இன்றைக்கு உம்மா வாப்பாக்கு சீண்டு பேசுறது சர்வ சாதாரணமா போயிட்டு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வாய பொத்தி தெரியுங்களே, எத்தனை இடத்துல அப்படி கேட்டுக்கிறோம் சகோதரர்களே. பல பேர் ஆட்கத்துக்கு முன்னால நீங்க சும்மா வாய பொத்தி கொண்டிருங்க, உங்களோட காலம் வேற, எங்கட காலம் வேற. எத்தனை பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு இடத்துல பட்டாந்து பாதி கண்டத்துக்கு அடிக்கிறாரு, பொறவுதான் எனக்கு தெரியுமா, அதை அடிச்சது அவர் வாப்பக்கு. ஆட்கள்கிட்ட முன்னுக்கு கண்டத்துக்கு அடிக்கிறாரு சகோதரர்கள் ஒருவர். நீங்களும் சமுதாயத்தில் இருக்கிறீங்க, எத்தனை சம்பவங்கள் இப்படி பார்த்திருப்பீங்க, எத்தனை இடத்துல பாத்திக்கிறோம் சகோதரர்களை, கேட்டிக்கிறோம் காதால, பச்சை தூசண வார்த்தைகளால உம்மா வாப்பாக்கு ஏசுற சம்பவங்கள். உம்மா வாப்பாட அந்தஸ்தை விளங்கணுமா, இப்ப ஒரு பத்துவா சொல்ற நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. உம்மா வாப்பாட அந்தஸ்தை விளங்குறதுக்கு ஒரு பத்துவா சொல்றேன் சகோதரர்களை, தெளிவாக கேட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியும், சினா செஞ்சா என்ன பாவம், சினா செஞ்சா என்ன தண்டனை, கல்யாணம் முடிக்காம சினா செஞ்சா அவனுக்கு 100 தசையடி அடிச்சு ஊரை விட்டும் ஒரு வருஷம் ஒதுக்கி வைக்கணும், இது இஸ்லாம் சொல்ற சட்டம். திருமணம் முடிச்சவன் சினா செய்யறானா அவனை கல்லடிச்சு கொள்ளணும், இதுதான் இஸ்லாம் சொல்ற சட்டம். எங்க நாட்டுல நிலைநாட்டப்படுவதோ இல்லையோ, ஆனா இஸ்லாம் சொல்லுது சட்டம், திருமணம் முடிச்சவன் சினா செஞ்சான்டா அவனுக்கு கல்லடிச்சு கொள்ளணும். இப்ப ஒருத்தர் வாராரு, ஒருத்தர் வந்து ஒரு அசுரத் கிட்ட பத்துவா கேட்கிறார். என்ன பத்துவா கேட்கிறார் தெரியுமா அசுரத், என் வாப்பா சினா செஞ்சதான் நான் கண்ணால கண்டது, என் வாப்பா என் உண்மைக்கு துரோகம் செய்யறாரு, என் தங்கச்சிமாருக்கு இப்படி செய்யறாரு, எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய ஏமாத்துறாரு, இவ்வளவு பெரிய மோசமானவனாக ஒரு பெரிய, என்ன வார்த்தையில சொல்றேன்டா, ஒரு பெரிய பொம்புல கல்லனா என் வாப்பா இருக்கிறாரு, இப்படியாப்பட்ட கேவலமான செயலை செஞ்சதுனால எனக்கு என் வாப்பாக்கு பட்டார்ந்து கண்ணத்து கொண்டு அடிக்கலுமா, எனக்கு தாங்க இல்லாமல் அவர் செய்யற பாவம், எனக்கு தாங்க இல்லாமல் அவர் செய்யற ஒரு செயல்களும், அல்லது எனக்கு இவனுக்கு இவன் வாப்பாவை பார்த்து ஏ செயலுமா, தூசணத்தால் ஏ செயலுமா, அல்லது அடிக்கலுமா, எனக்கு என் வாப்பாவை கேவலப்படுத்தலுமான்னு ஒருத்தர் வந்து ஃபத்வா கேட்டா, சகோதரர்கள் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, அடிக்கிறது ஒரு பக்கம் வைங்க, தூசணத்தால் ஏசுறது ஒரு பக்கம் வைங்க, இப்படியாப்பட்ட உங்களோட வாப்பாக்கு உங்களுக்கு சி என்று சொல்றதுக்கு அனுமதி இல்லை. பாப்பாட அந்தஸ்து இஸ்லாம் எங்க வச்சிருக்குதுன்னு பாருங்க சகோதரர், ஏசுறது அடிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் வைங்க, உங்களுக்கு உங்களோட வாப்பாவை பார்த்து சி என்ற வார்த்தை சரி சொல்றதுக்கு இல்லாது. பாப்பா எவ்வளவு பெரிய தினாகாரராயிட்டும் ரப்பு பார்த்து கொள்வான், வாப்பா என்ற அந்தஸ்த புள்ளைகள் கொடுத்தே ஆகணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் கண்ணியத்தை மீறதுக்கு இயலாது, எந்த சந்தர்ப்பத்தையும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம நடந்து கொள்றதுக்கு இயலாது. இஸ்லாம் சொல்ற சட்டம், எவ்வளவு பெரிய கேடு கெட்டவனா அவங்கள வாப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சி என்ற வார்த்தை சரி சொல்றதுக்கு அனுமதி இல்லை. வசாஹிபு ஹுமா பின் துன்யா மாரூபா, அவங்களோட நல்ல முறையில நடந்தே ஆக வேண்டும். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, ஹஜ்ரத் ஏண்ட வாப்பா முஸ்லிமா இருந்தார் இவ்வளவு நாள், இன்றைக்கு காபிரா மாறிட்டாரு, அல்லது ஒரு அந்நிய பொம்பளையோட தொடர்பாய் அப்படியே அந்த மதத்துக்கு போயிட்டுட்டாரு, ஒரு முருத்தை தாவிட்டாரு, இப்படியாப்பட்ட ஆளுக்கு எனக்கு கையை தூக்கி அடிக்கலுமா, உதகையிலுமா, ஏசையிலுமா என்று சொல்லி கேட்கிறாரு. இஸ்லாத்தோட்டே வெளியே போயிட்டாரு வாப்பா என்று ஃபத்வா கேட்டா, இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா, பலா தகுல் லஹுமா, இந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு உங்களோட வாப்பா பார்த்து சி என்ற வார்த்தை சரி சொல்றது கேட்டா, நடந்ததுக்கு எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், உங்களோட வாப்பாக்கு எடுத்து சொல்லலுமே தவிர, வாப்பா நீங்க செய்யற இப்பில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் சொல்லி காட்டிருக்கிறாங்க, நீங்க போற ரூட் சரியில்லை, ஆக மோசமான ரூட்ல போறீங்க, இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மவுத்து இப்படித்தான் வரும், பயங்கரமான மவுத்து வருமே வரும் என்று சொல்லி கண்ணியமா எடுத்து சொல்லலுமே தவிர, வாப்பாக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம ஒரு நாளும் நடந்து கொள்றது கேளாது. இதுதான் சகோதரர்கள் எங்கட இஸ்லாம், எந்த மதத்துல இப்படி கொடுத்துக்க மாட்டாங்க ரெஸ்பெக்ட், எந்த மதத்திலே உம்மா வாப்பா இவ்வளவு தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க. மதம் மாறி போனாலும் சரி, நீங்க வாப்பாக்கு வாப்பான்னு தான் பேசணும், வாப்பாக்கு கண்ணியம் கொடுத்துதான் பேசணும், உம்மாக்கு கண்ணியம் கொடுத்துதான் பேசணும், இது இஸ்லாம் சொல்ற முறை. இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை பார்த்தா இன்றைக்கு செலவங்க வைக்கிறாங்க, பாப்பா கஷ்டப்பட்டு பிசினஸ்ல கொஞ்சம் அங்கிட்டு செஞ்சுப்பாரு, மவன் நல்லா படிச்சு முன்னுக்கு பிசினஸ்க்கு வந்ததுக்கு போறோம், பிசினஸ் நல்லா முன்னுக்கு கொண்டாந்துட்டாரு, பிசினஸ் நல்லா முன்னேற்றிட்டாரு, இப்ப இவருக்கு பாப்பாவை பார்க்க போகல, லைஃப்ல தோத்து போன ஒரு ஆள் மாதிரி. நீங்க சும்மா வாய பொத்தி கொண்டிருங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியா, நீங்க இருந்த காலம் வேற, நாங்க இருந்த காலம் வேற. சகோதரர்களே, உள்ளம் எவ்வளவு நோவடியும் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நீங்க தான் பிசினஸ் முன்னுக்கு கொண்டாந்து இருப்பீங்க, உண்மையிலே நீங்க தான் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டாந்து இருப்பீங்க. நீங்க வந்ததுக்கு பிறகு தான் பிசினஸ் முன்னேறி இருக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சகோதரர்களே, அந்த வாப்பாவை பார்த்து அப்படி சொல்றதா? எத்தனை வாப்பாமார்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? மகன் இன்றைக்கு பிசினஸ்ல முன்னுக்கு வந்த பிறகு உமா வாப்பாவை கணக்கெடுக்கிறல்ல. சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிற இஸ்லாத்துல இந்த லக்கு நொண்டு இல்ல, நான் கல்யாணம் முடிச்ச போறோம் இவவாலதான் எனக்கு பரக்கத் வந்துச்சு என்று சொல்லி அப்படியே மனைவிட பக்கம் உம்ம வாப்பா அப்படியே தூக்கி, அவங்க எல்லாம் முசீப, எனக்கு பரக்கத் வந்ததே யா வியாபாரத்துல முன்னேறினதே இவவாலத்தான், அதனால ஒரு கடை ஒன்று திறக்கிறேன்னாலும் இவங்க தான் வந்து முன்னுக்கால கட் பண்றேன், கடையை திறக்கிறே வந்து இன்னொரு நல்ல காரியங்களுக்கும் மனைவியத்தான் முன்னுக்கு போடுறேன். சகோதரர்களை பிள்ளைன்னு சொல்ல வரல, அங்குல இல்ல, அந்த தாய் தந்தையர்களுடைய உள்ளத்தை நோவடிச்சு கொண்டு ஒரு நாளும் அப்படி செய்யறது கூடாது. பின்னால அப்படியே நூத்துக்கு நூறு அந்த பக்கம், உம்மாவை பாக்கிறதுக்கு வாரதும் இல்ல, பாப்பா கொஞ்சம் பாக்கிறதுக்கு வாரதும் இல்ல, ஒரு பெருநாளைக்கு சரி வந்து பார்க்காத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுமா? சகோதரர்களே, தெளிவாக விளங்கணும். எப்படி அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கணக்கு எங்களை இபாதத்துல கேட்பானோ, நாங்க செஞ்ச பாவத்துல எப்படி அல்லாஹ் கேட்பானோ, சந்தேகம் இல்ல சகோதரர்களே, பெரிய லெவல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு இந்த பத்தி கேட்கவே போறான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சில இடத்துல பார்க்கணும், உம்மா வாப்பா பாக்குறதுக்குரிய நிலைமை எப்படி தெரியுமா வந்து, இந்த உம்மா வாப்பா வந்து இந்த கொரிய சர்வீஸ் சொல் மாதிரி, ஒரு கிழமை நானட விட்டுல, இன்னொரு கிழமை அடுத்த தம்பிட விட்டுல, மூணாவது கிழமை இங்க விட்டுல, நாலு கிழமை பிரிச்சு கொடுத்தீங்க, நீங்க அங்க போயிட்டு ஒரு கிழமைக்கு மேல இருந்தா சகோதரர்களே மூஞ்சி விடியது இல்ல அந்த புள்ளேட. அந்த உம்மாரு வெளியே சொல்லி கொள்ளலாம் வைக்கிறாங்க சகோதரர்களே. நான தம்பிமாரு சண்டை குடிக்கணும், உம்மா எந்த வீட்டுல கேட்டும், நான தம்பிமாரு சண்டை குடிக்கணும், வாப்பா எனக்கிட்ட கேட்டும், ஒரு கிழமை தாண்டினத்துக்கு பின்னால மனைவி முனங்குறா வந்து இவர்கிட்ட, என்ன உண்மை இங்க மிக்கிறா, அனுப்பிடுங்களே அங்க, அங்க டேன் தானே, அங்க போக வேண்டிய டேன் தானே, நடக்குதா இல்லையா சகோதரர்கள்? நடக்குதா இல்லையா? உம்மா வாப்பா மாற பாக்குறதுல அப்படி அந்த 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 பொறுமதிய தெரியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, சில நல்ல பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பானதுர பகுதியில் அன்றைக்கு ஒரு சகோதரர் என்னோட பேசிட்டு போல சொல்றாரு, என் உமாக்கு சோம் இல்ல, அல்ஹம்துலில்லா, எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா சகோதரர்களே? அன்றைக்கு உம்மாவை தூக்க போக்கல, உமாக்கு விளங்காம என்ன கையில மலம் கழிச்சுட்டா, அல்ஹம்துலில்லா நான் பொறுமையாக இருந்தேன், அல்லாஹ் கிட்ட நான் சொன்னேன், யா அல்லாஹ் இதை வச்சு எனக்கு சொர்க்கத்தை தாயா அல்லாஹ், நான் இதை கேவலமாக கருதல்ல, இதை நான் நஜீசா கருதல்ல, என் தாய் என் கையில மலம் கழிக்கிறத ஒரு பெரிய இபாதத்தை நான் கழிக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதை சொர்க்கத்தை தான் சொல்லி சொன்னதாக ஒரு சகோதரர் சொல்ற. எவ்வளவு நல்ல பிள்ளைகள் பாருங்க சகோதரர்கள், சந்தேகம் இல்ல அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இவருக்கு தாய் தந்தை இருக்கு, ஏழாத காலம் வரப்போகல, என்ன செய்யறதுக்கு? இன்னும் நடக்கிற ஒரு பெரிய ஒரு அநியாயம் இன்றைக்கு சமுதாயத்துல பெற்றோருக்கு நடக்கிற ஒரு அநியாயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வாப்பமார நாங்க உட்கார்ந்துப்போம், எங்களுக்கு தெரியும் எங்கட பிள்ளைகளோட நாங்க எப்படி இறக்கம், எங்கட வைஃப் பிரெக்னன்ட் ஆகிட்டாங்கடா, எவ்வளவு ஒரு சந்தோஷம், எத்தனை வாப்பமார்கள் புள்ள வயிற்றுல இருந்து வாரத்துக்கு முன்னாலே கடைசி ஏழாவது எட்டாவது மாசம் பிள்ளைய கொண்டு போய் வயிற்றோட பேசிக்கொண்டிருப்பாங்க, புள்ள வகுத்துல இருக்கும் அந்த பிள்ளையோட பேசுவார். சகோதரர்களை புள்ள ஒன்று கிடைச்சா ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு? அதிரத்துக்கு. அதிரத் புள்ள கிடைச்சிக்கு அல்ஹம்துலில்லா, அல்லது தெரிஞ்ச ஒரு கூட்டாளி மௌலவி கால் பண்றேன், புள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஒரு நல்ல பேருன்னு சொல்லுங்க, நல்ல அர்த்தமுள்ள பேருன்னு சொல்லுங்க. பாப்பமார் யாரும் சொல்றதில்ல, ஒரு மோசமான பேரை வைங்க, என்ன சார் தொலைஞ்சு போற ஒரு பேரை வைங்க, இல்ல சகோதரர்களே நல்ல பேரை வைங்க. நல்ல பேரை வச்சதுக்கு பின்னால இப்ப பாப்பமார் இந்த சிந்தனை என்ன, இப்ப புள்ளைக்கு ரெண்டு மூணு வயசாக போகல, நல்ல ஒரு மொண்ட சீரில் போடணும், இன்னும் கொஞ்சம் வயசாக போகல, புள்ளைய நல்ல ஒரு ஸ்கூல்ல போடணும், பாப்பாக்கு கஷ்டம், அவர் பண்ற பாடு பெரிய பாடு, ஆனாலும் அவர் ஆசைப்படுற என்ன, புள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடணும், பாப்பட ஆசை எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டுட்டு, பாப்பட எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி போட்டுட்டு, உம்மா இருந்தாலும் கிடைக்கிற சல்லியை சேர்த்து வைக்கிற எண்ணத்துக்கு புள்ளைக்காவிட்டு தான் சேர்த்து வைக்கிறேன், புள்ளைய ஸ்கூலுக்கு போடணும், ஸ்கூல்ட செலவுகள் வரும். சகோதரர்களே, இந்த உம்மா வாப்பா புள்ளைய வளர்த்தெடுக்கிறதுக்கு படுற பாடிக்கு சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அதாலே அந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் சகோதரர்களே. ஒவ்வொருவரும் பட்ட கஷ்டம் இந்த மவுட எல்லாத்தையும் மறைச்சி போட்டு புள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறாங்க, கஷ்டப்படுறாங்க, புள்ளைய நல்ல வளர்க்கணும், புள்ளைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், வாப்பா ஸ்கூல்ல போடுறாரு, அதுக்கு போற டேர்ம் ஃபீஸ், அதுக்கு போற எக்ஸாம் ஃபீஸ், எல்லா ஃபீஸையும் கட்டுறாரு. ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளைக்குள்ள செலவுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இப்ப படிச்சுக்கொண்டு போக போல டியூஷனுடைய செலவு, மதரசாத்து செலவு, சகோதரர்களே எல்லா செலவே பாப்பா கவர் பண்ணுவாரு. கஷ்டம், அவர் பண்ற கஷ்டம் அப்படி. அந்த புள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இடத்துக்காக வேண்டி ரெண்டு பேருக்கு மேல தலையை குனிவாரு. சில இடத்துல வந்து சில இடங்கள்ல ஏச்சி படுவாரு. சின்ன பிள்ளைகளாக இருக்க போக்குல சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. புள்ள அழுவ போக்கல எப்ப சரி உமா சொல்லுமா, உமா சொல்லுவாவா? ரெண்டு மணிக்கு புள்ள அழுவுது பசியில, உமா எப்ப சரி புள்ள கடிப்பாவா? இது திங்க சாப்பாடு கேட்கிற டைமா? இப்பயே அவனுக்கு பசி வரும். இல்ல சகோதரர்களே, அந்த உமா பவல் புள்ள கஷ்டப்பட்டு இருந்தாலும் ரெண்டு மணிக்கு அந்த புள்ள அழுவ போக்கல கையில எடுத்து என்ன வாப்பான்னு புள்ளையதான் கேட்பாங்களே தவிர, ஒரு நாளும் அந்த புள்ளைக்கு அப்படி ஒரு சர்க்கரம் இல்ல. வாப்பா கஷ்டப்பட்டு வருவாரு வீட்டுக்கு, யாவது ஜாபம் முழிச்சிருப்பாரு. சொந்த பிசினஸ் சீக்கிரவங்களுக்கு பரவாயில்ல, வெள்ளைக்கு லேட் ஆகி போவேலும், ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அல்லது ஒரு கடையில ஒர்க் பண்றவங்க நாளைக்கு 9 o'clock வேலைக்கு போவே போகணும், 8 o'clock வேலைக்கு போவே போகணும். சகோதரர்களே ராவ் புள்ளாக முடிச்சிருப்பாங்க இந்த புள்ளைக்காக வேண்டி. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்த்து போட்டுட்டு, இப்பக்கு ஒரு பொம்பளை புள்ளைக்கு ஒரு 15-16 வயசாகுது, ஆம்பளை பொடியனுக்கு ஒரு 22-23 வயசாகுது. இப்ப பெற்றோர்கள் உட்கார்ந்துக்கிறீங்க, எங்கட சிந்தனையில என்ன வரும்? இப்ப என்ன பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கணும், என்ன பொடியனுக்கு ஒரு நல்ல இடத்துல முடிச்சு கொடுக்கணும், தெரிஞ்ச புரோக்கர் மார கூப்பிட்டு என்ன சொல்றது, நல்ல இடத்துல முடிச்சு கொடுக்கணும், ஒரு நல்ல சம்பத்து, நல்ல சம்பவத்தை போனாங்க, ஒரு நல்ல ப்ரொபோசலை போனாங்க. இதுதான் சொல்றது சகோதரர்கள், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு இருக்க போக்கல. கல்யாணத்துக்குரிய செலவு, பொம்பளை பிள்ளைக்கு நகை செய்யணும், ஊடு கெட்டணும், சகோதரர்களை இருக்கக்கூடிய அந்த இந்த செலவு எல்லாத்தையும் கவர் அப் பண்ணிடுவாங்க. கல்யாண நாள் வரப்போக்கல எல்லாம் ரெடியாக இருக்கும். பாப்பா பட்ட கஷ்டம் அப்படி. அந்த பாப்பா கிட்ட கேட்டா இதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா அழுந்து அழுந்து சொல்லுவாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு. இப்படி எல்லாம் நிலைமைக்கு போக்கல. ஒரு நாள் புள்ள கிளாஸ்க்கு போகுது, கிளாஸ்க்கு போன புள்ள திரும்பி வரல, தேடுறாங்க தேடுறாங்க கிளாஸ்ல கேக்குறாங்க, இன்னைக்கு கிளாஸே வரல உங்களோட புள்ள, எங்க போச்சு? உமா பதர்றா அழுவுறா, தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்றாங்க, தெரிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்றாங்க, ஏரியா போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கறாங்க, புள்ளைய காணோம். சகோதரர்களே தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, ராவ் புள்ள தேடுறாங்க, சப்தமே இல்ல, புள்ள எங்க போச்சுன்னு தெரியா. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்கள், அந்த தாய் தந்தையோட உள்ளம் எவ்வளவு துடிக்கும், இவ்வளவு காலம் பொத்தி வளர்த்த என்ற புள்ள திடீரென்று புள்ளைய காணம். அடுத்த நாள் பவல் கால் வருது உம்மோட போனுக்கு, மகள் பேசுறா, உமா நான் ஊரலியா லைக்கிறேன், நான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டேன், வாப்பா கிட்ட சொல்றதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு, நான் இப்படி ஒரு பொடியனை விரும்புறேன், ஒரு மாசமான அவனோட தொடர்பு கொண்டு எனக்கு அவனோட தான் வாழணும், அதனால நான் ஊரலியா லைக்கிறேன் சொல்லி ஒரு கால் உமாக்கு வருது. சகோதரர்களே அந்த புள்ள இந்த பெற்றோருக்கு செய்யற இந்த துரோகம் இருக்குது, அல்லாஹ் கிட்ட நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? எத்தனை சம்பவங்கள் இப்படி எங்க சமுதாயத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. தேடி தேடி துடிச்சு உமாக்கு தூக்கம் இல்ல, வாப்பாக்கு தூக்கம் இல்ல, தேடி தேடினதுக்கு போறோம், 2-3 நாளே போறோம், அவள் கால் பண்ற ஓரளியால ஒரு ஹோட்டல்ல இருந்து அல்லது கேண்டீன்ல ஒரு ஹோட்டல்ல இருந்து கால் பண்றா, இப்படி ஒரு விஷயம் சொல்ல எனக்கு ஏலாம் இருந்துச்சு, என்ன சொல்லிக் கொள்றேன் தெரியா, அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோங்கம்மா, என்னைய சேர்த்துக்கோங்கம்மா, நடக்குதா இல்ல இன்னைக்கு சமுதாயத்துல? அத உமா வாப்பா என்னக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க சகோதரர்களே? அதுல ஒரு படி மேலாக விரும்பின பொடி என முடிச்சு கொடுப்போம் என்று பார்த்தா பெய்திக்கிறது ஒரு அந்நியனோட சகோதரர்களே. எத்தனை சம்பவங்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஃபீல்ட்ல நிறைய கொஞ்சம் ஓட்டுறதுனால நான் சொல்றேன், எத்தனை சம்பவங்கள். ஏன் ஒரு நண்பர் இப்ப பெய்தி இருக்கிறாரு, கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளைகள் ஈக்கிற ஒரு பொம்பளையோட பெய்திக்கிறாரு சகோதரர்கள். ஏன் ஒரு கூட்டாளி, அவருக்கு வயசு 27, அந்த பொம்பளைக்கு 3 பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 30-40 வயசு ஈக்கணும். ஒரு அந்நிய பொம்பளையோட பெய்து இன்றைக்கு நிகம்பு பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, நோம்பும் இல்ல அவருக்கு இந்த மாசத்துல. என்ன செய்ய, விட்டுட்டு வாண்டா வாராடு இல்ல, அந்த உமா அழுவுறா வாப்பாவும் இல்ல, அந்த உமா ஏங்க ஏங்க அழுவுறா, வாடா வாடா வாவா சகோதரர்களே. அவன் சொல்றான், இவ விட்டுட்டு இருந்தா நான் வரமாட்டேன். பலவினது ஒரே ஒரு மாசம், 27 வருஷம் உம்மோட இருந்தாரு, 27 வயசம் பார்த்து கொண்ட உமாவை விட்டு போட்டுட்டு ஒரே ஒரு மாசம் பலவின பிள்ளையோட ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இப்படியாப்பட்ட கல்யாணங்கள முடிவு என்ன தெரியுமா? கூடினா 6 மாசம் அல்லது 1 வருஷம், அதோட அவன் விட்டுட்டு போயிட்டுருவான். நிறைய கல்யாணம் இப்படித்தான், ஆதாரத்தோட ப்ரூஃபோட பேசுறேன் சகோதரர். கூடினா 6 மாசம் சேர்ந்து வாழுவாங்க, அதுக்கு போற அவன் விட்டுட்டு இன்னொண்டோட போயிட்டுருவான், மறுவா இவங்க வந்து வீட்டுல வந்து உமா தான் எடுத்து வச்சுக்கொள்றேன். என்ன செய்ய, அவங்களோட உள்ளம் விசாலம், உம்மா அப்பட உள்ளம் விசாலம், பிள்ளைகள் வரப்போக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளும் என்னத்தான் நடந்தாலும் மறுவை கூப்பிட அந்த பிள்ளைகள் வீட்டுல தான் இருக்கிறது. கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இடையில ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுறேன். பிள்ளைகள் இப்படி கள்ள தொடர்புகளோடு ஓடி போறதுக்கு உம்மா வாப்பா புள்ளைய வளர்க்கறதுக்கும் பிள்ளையாக வளர்த்திருக்கிறாங்கன்னு விலை கொள்ளணும். அது ஒரு தனி பாக், அது ஒரு தனி தலையங்கம். அதை பேசுறேன்டா பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், அது தனியா பேசணும். இடையில நான் சொல்லிக்கொள்றேன், இப்படி பிள்ளைகள் போறதா இருந்தா நீங்க வளர்ப்புள்ள குறை செஞ்சு இருக்கிறீங்க. உங்களோட புள்ளைய நீங்க சரியா வளர்த்தில்ல, அதனாலதான் புள்ள இப்படியாப்பட்ட நிலைமைகளுக்கு உருவாக இருக்குது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க அனைவரையும் கபூல் செய்யணும். பெற்றோர்களுடைய உள்ளத்தை சம்பாதிச்சு அதால சொர்க்கத்தை அனுப்பக்கூடிய பிள்ளைகளாக ஆத்தோனும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உமர், உங்களோட காலத்துல ஒரு மனுஷர் வருவார், ஒரு மனிதன், அவருடைய பேர் வந்து உவைஸ் என்று சொல்ற ஒரு மனிதர். அவரு ஒரு கட்டையான மனிதராக இருப்பாரு. அவருக்கு வெண்குஷ்டம் என்ற ஒரு நோய், இந்த காலத்துல அந்த நோய் இல்ல, அந்த காலத்துல நோய் இருந்துச்சு. வெண்குஷ்டம் என்ற ஒரு நோய் வந்து அந்த நோய் சோமாகி முதுகுல ஒரு வெள்ள அடையாளம் ஒன்று இருக்கும். அந்த நோய் வந்ததுக்காக வேண்டி ஒரு பைண்ட அளவுக்கு ஒரு வெள்ள அடையாளம் ஒன்று முதுகுல இருக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட ஆட்சி காலத்துல அவர் இருப்பாரு, நீங்க அவரை போயிட்டு சந்திச்சு பக்கத்துல அலி ரழியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் அவரை மீட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட உங்களுக்காக வேண்டி துவா செய்யும் படி கேட்டுக்கோங்க. சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்தஸ்து என்ன, அலி ரழியல்லாஹு அன்ஹு அந்தஸ்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மவளை சும்மா குடுத்திருப்பாங்களா? அலி ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமவன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு யாரு, சொர்க்கத்தை கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபி, எவ்வளவு சிறப்பு. சகோதரர்கள், இப்படியாப்பட்ட ரெண்டு பேருக்கு சொன்னாங்க, நீங்க உங்களோட காலத்துல வார அந்த மனிதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு துவா செய்யும் படி கேட்டுக்கோங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருஷமும் இந்த மனிதனை தேடுவாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜில வரக்கூடிய மக்களை வச்சு தேடுவாங்க. அநேகமா ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய பத்தாவது ஹஜ்ஜாக இருக்கணும். என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஹஜ்ஜிக்கு வந்த எல்லா மக்களையும் கூட்டினாங்க. அவங்க தான் ரூலர் அந்த டைம்ல, முழு உலகத்துடைய டிக்டேட்டரும் அவங்க தான். அவங்க தான் ஆட்சி செய்யறது, நினைச்ச மாதிரி ஆட்சி செய்வாங்க, இஸ்லாத்தை நிலைநாட்டினாங்க. அமீருல் முஃமினீன், முழு உலகத்துக்கும் அமீராக இருந்தாங்க அந்த டைம்ல. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்தஸ்து அப்படி இருந்துச்சு. சகோதரர்களே, அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஹஜ்ஜிக்கு வர மக்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இதுல யமன்ல இருந்து வந்த யமன் வாசிகள் மட்டும் நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் உட்காருங்க. யமன் வாசிகள் மட்டும் நின்றாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல சொன்னாங்க, அவர் யமன்ல இருந்து வருவாரு, அதே போல யமன்ல ஒரு கிராமம் இருக்கு, அல்கர்ன் என்ற ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது, அந்த மனிதர் அந்த அந்த வில்லேஜ சேர்ந்தவர். சொன்னாங்க, நபி உமர் ரழியல்லாஹு அன்ஹு, யமன் வாசிகள் நிக்க போகல, இதுல யாரு அந்த கர்ன் என்று சொல்ல ஊர்ல இருந்து வாரீங்களோ அவங்க மட்டும் நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் உட்காருங்க. கர்ன் வாசிகள்ல ஒரே ஒரு மனிதர் நின்றாரு. கேட்டாங்க அந்த மனிதனை பார்த்து, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உவைஸ தெரியுமான்னு கேட்டாங்க. சகோதரர்களே, அவர் பார்த்தாரு வந்து அமீருல் முஃமினீன், எவ்வளவு பெரிய ஆள், ஒரு சாதாரண மனுஷனை பத்தி கேக்குறாரு. அமீருல் முஃமினீன் சொன்னாங்க, ஒரு வயசு எனக்கு தெரியும் வந்து, என்ன சொந்தக்காரர் தான், ஆனா அவரை பத்தி நீங்க கேக்குறீங்க லைக், நீங்க வேறத்தரை பத்தி கேக்குறீங்க லைக்கும். ஒரு அமீருல் முஃமினீன் கேட்கிற அளவுக்கு அவர் ஒரு முக்கியமான ஆளு நின்று, அவருக்கு கொஞ்சம் பாகல், அவருக்கு கொஞ்சம் பைத்தியம். கண்ணியமானவர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு பைத்தியம் நீக்காது, உங்களுக்கு தான் பைத்தியம் ஆயிக்கும். ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு நீக்க போகல சொன்னாங்க, இந்த மனிதனை போயிட்டு தேடி சந்திக்க சொன்னாங்க. கேட்டாங்க அந்த மனிதன் எங்க அவருன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த வருஷம் எங்களோட முதல் முறையாக அவர் ஹஜ்ஜிக்கு வந்தாரு. ஹஜ்ஜிக்கு வந்து அவர் ஆடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு மேய்க்கிற ஒரு ஆள், அவரு எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு கீழ்த்தளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவரு ஆடுகளை மேய்ச்சி கொண்டு அப்படியே அரஃபா பக்கம் போனாரு என்று சொல்லி அமீருல் முஃமினீன் சொன்னாங்க. ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அலி ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கொண்டு ரெண்டு பேரும் போனாங்க. அரஃபா பக்கம் போனா ஒரு மரத்துக்கு கீழால ஒரு மனிதர் தொழுந்து கொண்டிருக்கிறாரு, சுத்தி வர ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது, இவங்க தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணல. ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க, தொழுகிற ஒரு விளங்கி கொண்டாரு, யாரோ வந்திருக்கிறது சந்திக்கிறதுக்கு. தொழுகை அவசரமாக முடிச்சுட்டு வந்து அந்த மனிதர் ஃபர்ஸ்ட் டைம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாரு. வந்து சந்திச்சு பேச போகல, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, உங்களோட பேர் என்னன்னு கேட்டாங்க. அந்த மனிதர் பதில் சொன்னார், அப்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒரு அடியார். சொன்னாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு, நஹ்னு குல்லுனா அபீதுல்லா, நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், நான் அதை கேட்கல, உங்களோட உம்மா உங்களுக்கு வச்ச பேர் என்ன? அந்த மனிதர் பதில் சொன்னார், உவைஸ். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முதுகுல ஒரு அடையாளம் உண்டு இருக்கும். சொன்னாங்க, இந்த ஜுப்பாவை கழட்டுங்க. கண்ணியமானவர்களே, அவர் யோசிச்சார், இது என்ன, யாரோ ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து தெரியாதவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்றாங்க, ஜுப்பா வேற கல்ட்ட சொல்றாங்க, அவருக்கு தெரியும் அமீருல் முமினின் உமர்ந்த காலத்துல தான் நாங்க வாழ்றோம், அவர் ஃபர்ஸ்ட் டைம் அஜிக்கு யமன்ல இருந்து வந்திருக்கிறார், ஆனால் இன்னும் மூஞ்ச கண்டு இல்ல, இந்த காலத்துல தான் வீடியோ ஈக்குது, இந்த காலத்துல எல்லாம் ஈக்குது, மீடியா ஈக்குது, அதனால எங்களுக்கு தெரியும், நாங்க நேர்ல காணாட்டியும் போட்டோல சரி கண்டிருப்போம், கண்டிக்கல்ல அவரு. அவர் சொன்னார் வந்து, நீங்க என்ன வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு நீங்க யாரு, என்ன பேரை கேக்குறீங்க, ஜுப்பா கால்கிட்ட சொல்றீங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் உமர தெரியுமா? அந்த மனிதர் ஆவேசத்தோட சத்தமா சொன்னாரு, அவர் என்ன எங்கட அமீர், அவரது காலத்துல என்ன நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அலி ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, அவரு தான் உங்களோட முன்னால நின்று கொண்டிருக்கிறாரு. இந்த மனிதனுக்கு ஆச்சரியம், நான் ஒரு சாதாரண மனிதர், என்னைய சந்திக்கும் அமீருல் முஃமினீன் வந்திருக்கிறாரா? ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹுவன் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அலி ரதியல்லாஹுவன்ன தெரியுமா சகோதரர்களே? அவர் சொல்றாரு, அவரை தெரியுமாம் இருக்குமா, எவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் தான் அது. இவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள், அந்த காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான ரெண்டு சஹாபாக்கள் இதே சந்திக்க வந்திருக்கிறாங்களே சகோதரர்களே, ஜுப்பா கட்டி காட்டுறாரு, அந்த அடையாளமும் இருக்குது. உமர் ரதியல்லாஹுவன் விளங்கி கொண்டாங்க, இவரு தான் ஆள். சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹுவன் கையேந்தி எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. சகோதரர்களே, இந்த மனிதனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், இவ்வளவு முக்கியமான ரெண்டு சஹாபாக்கள் என்னைய சந்திக்க வந்தது மட்டும் இல்ல, அவங்களுக்காக வேண்டி துவா செய்ய சொல்றாங்களே, என்ன காரணம் என்று வினவிய பொழுதுதான் உமர் ரதியல்லாஹுவன் சொன்னாங்க, ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இங்க போகல சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதர் வருவாரு, அந்த மனிதனை பேத்து நீங்க சந்திச்சு உங்களுக்காக வேண்டி துவா செய்யும் படி கேட்டிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? உமர் ரதியல்லாஹுவன் சொன்னாங்க, அந்த மனிதனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட உம்மோட உள்ளத்தை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்கிறீங்கடா, உங்களோட உம்மா எந்த அளவுக்கு உங்களோட பொருந்தி கொண்டிருக்கிறாண்டா, எந்த அளவுக்கு உங்களோட உம்மா உங்களுக்காக வேண்டி துவா செஞ்சிருக்கிறாண்டா, எந்த அளவுக்கு உங்களோட உம்மாவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கடா. அல்லாஹ் பொதுவான ஒரு சட்டம் போட்டிருக்கிறான், எப்ப இந்த உவைசுல் கர்ணி என்று சொல்ற மனிதர் அல்லாஹ் கிட்ட கையேந்துறாரோ அவர் கேட்கிற எல்லா துவாவும் கபூல். கண்ணியமான மேலான பெரியவர்களை சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க, ஹஜ்ரத் உவைசுல் கர்ணி என்று சொல்ற இந்த மனிதனுக்கு, இந்த தாபிஈக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறதுக்கு ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவரு ராவுல்லா நின்று தொழுந்தாரு, பகல் புல்லா நோம்பு பிடிச்சாரு, அவருக்கு சொல்லப்பட்ட விசேஷ அமல் என்ன தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கிறதுக்கு காரணம், எப்ப கையேந்தினாலும் அவருடைய துவா கபூல் செய்யப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரு அவரது உம்மட உள்ளத்தை சந்தோஷப்படுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது, அல் பார்ரு பி உம்மி, உம்மாவோட நல்ல முறையில நடந்து கொண்டவர். மிஷ்காத்னு சொல்ற ஒரு கிதாப்ல ஒரு ஹதீஸ் வருது, கண்ணியமானவர்களே, நாளைக்கு எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போக போகல, அல்லாஹ் இந்த உவைசுல் கர்ணி என்று சொல்ற மனிதனை சொர்க்கத்துக்கு போவாம நிப்பாட்டுவானாம். இவங்க பயப்படுவாங்களாம், சொர்க்கத்துக்கு போறதை விட்டு அல்லாஹ் நிப்பாட்டுறானே, என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், உவைசுல் கர்ணி என்று சொல்லக்கூடிய அந்த தாபியாபாத் சொல்லுவானாம், நரகவாசிகள் உங்களோட முன்னால் இருக்கிறாங்க, நீங்க ஷபாஅத் செய்யுங்க, நீங்க கையால சைக்கின செய்யுங்க, உங்களோட விரல் சைக்கின பைத்து யார் யாரெல்லாம் படுவதோ அவங்க எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துல போடுறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உவைசுல் கர்ணி என்ற இந்த தாபியிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு காரணம் சகோதரர்களே, ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் செஞ்ச விசேஷமான அமல்கள் ஒன்றும் பதிவு செய்யப்படல, அவருக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு முழு காரணமும் என்ன தெரியுமா? அவரோட உம்மா அவருக்கு வேண்டி துவா செஞ்சிருக்கிறார், அவரோட உம்மா அவரோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்திருக்கிறாரு, அதனால அந்த பெண்மணி அல்லாஹ் பொருந்தி கொண்டார், உம்மா வாப்பா சந்தோஷப்பட போகல தான் அல்லாஹ் அதை பொருந்து கொள்வான் சகோதரர்களே. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முடிவு இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கணும். சகோதரர்களை, இந்த டாபிக்ல எனக்கு பேச சொன்னீங்கடா, அசர் முட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். அந்த அளவுக்கு பேச வேண்டியது நிறைய இருக்குது, பெற்றோர்களை பத்தி எவ்வளவு சிறப்பான ஹதீஸ்கள் இருக்குது சகோதரர்களே, சொல்லிக் கொண்டே போகலும் அவ்வளவு நீண்ட வேண்டிய காரணம் இல்ல சகோதரர்களே. இங்கிருந்து ஒரு பாடத்தை நாங்க படிப்போம், பயான நாங்க கேட்டோம், இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து வெளியே போகல ஒரு மெசேஜ கொடுப்போம். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் பெற்றோரோட உயிராக வச்சிருக்கிறானோ, யார் யார்கிட்ட எங்கட உம்ம அப்பா உசுரோட இருக்கிறாங்களோ சகோதரர்களே, இது வரைக்கும் ஒரு கண்ணி அட்ட முறையில நாங்க நடந்தோம்டா, வல்லாஹி நான் சொல்றேன் சகோதரர்களே, அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கணும் உமா, நான் உங்களோட எப்படி நடந்தேன், உங்களோட உள்ளத்தை நோவடிச்சிட்டேன், மன்னிச்சிருக்க உமாண்டு மன்னிப்பு கேளுங்க சகோதரர்களே. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவங்க மன்னிக்க காட்டி ஒரு நாளும் எங்களை மன்னிக்க மாட்டான், ஆனா அவங்களுடைய உள்ளம் தயாளமான உள்ளம் சகோதரர்களே. நாங்க மனசுல வச்சிருந்தாலும் உம்மா வாப்ப ஒரு நாள் வச்சிருக்க மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் என்ன தேச்சி பட்டாலும் என்ன தடிபட்டாலும் மறு ஒரு பிரச்சனை கூடிய சகோதரர்களே, கட்டாயம் எப்படி எங்க பாவத்துக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோமோ அத மாதிரி அதுக்காக வேண்டி நாங்க மன்னிப்பு கேட்கணும். என் உம்மா அப்பாவோட நான் எப்படி நடந்துக்கிறேன், அதனால அல்லாஹ் என்னை மன்னிச்சிரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இந்த மெசேஜ சகோதரர்களே, கட்டாயம் இந்த டாபிக் நிறைய இடத்துல பேசப்படணும். எப்பெல்லாம் இதை பத்தி நான் பேசுறேனோ அந்த பயான் முடிச்சுட்டு ரெண்டு மூணு வாப்பமா கண்ணீரோட என்னைய சந்திக்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பா. அதிகமா நான் இந்த டாபிக்ல பேச விருப்பப்படுறேன், தெரியுமா, இந்த அப்படியாப்பட்ட டாபிக் நிறைய மெசேஜ் இப்படி போறது இல்ல, நிறைய மக்களுக்கு இந்த மெசேஜ் போறது இல்ல. சகோதரர்களே, எப்பெல்லாம் பதில் சொல்றனோ எப்பெல்லாம் இந்த டாபிக்ல பயன் பண்றனோ மூணு நாலு வாப்பமா கண்ணீரோட என்னைய சந்திக்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க சகோதரர்களே. அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள், இத மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இந்த மெசேஜ வெளியே கொடுங்க, தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கொடுங்க, இவ்வளவு பெரிய பாவம் என்றதை அவங்களுக்கு உணர்த்துங்க. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனைவரையும் கபூல் செய்வானாக. பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டிரியா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டிரியா அல்லாஹ், சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டிடுவாயாக யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல மௌத்த நசீபாக்கிரியா அல்லாஹ், உயந்தரமான கலிமாவோட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், கலிமாவை சத்தமா சொன்ன வண்ணம் எங்கட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், தொழுகைக்கு தக்பீர் கெட்டினத்துக்கு பிறகு எங்கட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், நாங்க சுஜூதுல இருக்க போக்கள் எங்கட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க தொழுகையுடைய நிலைமையில இருக்க போக்கள் எங்கட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், புனிதமான குர்ஆன் கையில வச்சு ஓதி கொண்டிருக்க போக்கள் எங்கட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், உன் நிக்கர் செஞ்சு கொண்டிருக்க போக்கள் எங்கட ரூஹ் எடுத்துறியா அல்லாஹ், உனக்கு விருப்பம் ஒரு செயலை செஞ்சு நல்ல முறையில் நடந்து கொள்வாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய கபரஜன் சொர்க்கமாக மாற்றி வச்சிருவாயாக யா அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய ஒரு பூஞ்சோலையாக மாற்றி வச்சிருவாயாக யா அல்லாஹ், நல்ல முறையில் அவர்களோட நடந்து கொள்வாயாக யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவர்களோட நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ், அவங்கள வச்சு புனிதமான சொர்க்கத்தை சம்பாதிக்கிற பிள்ளைகளை ஆக வச்சிருவாயாக யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க நீ கிருபை செஞ்சிருவாயாக யா அல்லாஹ், கேட்ட துஆக்கள கபூல் செஞ்சிருவாயாக யா அல்லாஹ், மீதமாக இருக்கக்கூடிய நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களை ஆக வச்சிருவாயாக யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரா கூட்டத்தில்